The following is a class on the Bhagavad Gita as it is. 8th chapter, text number 28, and 9th chapter, text number 1, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in October of 1966 in New York.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறுவில் 8th அத்தியாயம் 28th ஸ்லோகம் மற்றும் 9th அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தேவத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் அக்டோபர் மாதம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
வேதேஷு ஜக்கேஷு தபஸ்ஸு செய்வா தானேஷு ஜத் புண்ண ஃபலம் பிரதிஷ்டம் அப்பேதி தத்சர்மம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபயதி சாத்யம். The Lord says that the purpose of all Vedic instruction is to achieve the highest goal of life, back to Godhead.
பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருனா, எல்லா வேத உபதேசங்களுடைய குறிக்கோள், வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோளான மீண்டும் பகவானுடைய லோகத்தை சென்றடைவதுதான்.
Any scripture of any country, not only of this Bhagavad Gita, but any scripture, they are aiming simply how to get us back to Godhead. That is the purpose.
எந்த சாஸ்திரங்களா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், இந்த பகவத்கீதை மட்டும் இல்ல, எந்த ஒரு சாஸ்திரங்களும் ஒரே குறிக்கோள் தான், எப்படி நம்மளை மீண்டும் பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி அழைத்து செல்வது, அதுதான் நோக்கம்.
டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஆஃப் தி கிரேட் ரிலிஜியஸ் ரிஃபார்மர் ஆர் ஆச்சார்ஜர்ஸ் ஆஃப் எனி கண்ட்ரி, இன் யுவர் கண்ட்ரி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் லார்ட் புத்தா. அப்கோர்ஸ் லார்ட் புத்தா, he adventured himself in India. But later on, his philosophy was broadcast all over Asia.
உதாரணத்துக்கு நீங்க எந்த மத சீர்திருத்தவாதிகளையும் எடுத்துக் கொள்ளலாம், அல்லது ஆச்சாரியர்களை எந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்களுடைய நாட்டில் இயேசு கிறிஸ்து புத்தர், புத்தரும் கூட உறுதியா அவர் இந்தியாவில் தான் தோன்றினர், ஆனா அவருடைய போதனைகள் காலப்போக்கில் ஆசியா முழுக்க பரவியது.
Then Lord Krishna or Hazrat Muhammad, anyone, get. Nobody will say that you make your best plan in this material world and live peacefully. That is a common factor.
அடுத்து பகவான் கிருஷ்ணர் அல்லது ஹசரத் முகமத் யார வேணா நீங்க எடுத்துக்கலாம், யாருமே இந்த பௌதிக உலகத்துல நீங்க ஒரு நல்ல திட்டம் தீட்டி இங்கேயே அமைதியா நீங்க வாழ்ந்துட்டு இருங்கன்னு சொல்றதில்ல, அதுதான் பொதுவான ஒரு உண்மை.
There may be little difference according to country, climate and situation in this scriptural injunction.
சாஸ்திரங்களுடைய உபதேசங்கள்ல நாடு, சூழ்நிலை, தட்பவெட்பம் இது கேட்ட வகையில சிறிது வேறுபாடுகள் இருக்கலாம் கூட.
That we are not meant for this material world, we have our destination in the spiritual world, that is accepted by everyone.
ஆன முக்கிய கொள்கை, நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கானவர்கள் அல்ல, நம்முடைய இலக்கு ஆன்மீக உலகத்தில் இருக்கு அப்படின்றத எல்லாராலையுமே
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் சொல்றார்,
அப்பேதி தத் சர்வ விதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபயதி சாத்யம். யோகி தி ட்ரான்சென்டென்டலி ஹிஸ் சீஃப் எய்ம் ஆஃப் லைஃப் இஸ் ஹவு டு கெட் இன் டு தி ஸ்பிரிச்சுவல் கிங்டம். தட் இஸ் தி ஹையஸ்ட் அம்பிஷன் ஆஃப் தி யோகி ஆஃப் தி ட்ரான்சென்டென்டலி.
ஒரு யோகி உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய மிக உயர்ந்த வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, எப்படி ஆன்மீக ராஜ்யத்துக்குள்ள நுழைவது. அதுதான் ஒரு யோகி ஒரு உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவருடைய மிக உயர்ந்த ஆசை.
Now, we begin the ninth chapter. We have finished the eighth chapter. We are beginning ninth chapter of the Bhagavad Gita.
இப்போ ஒன்பதாவது அத்தியாயத்தை நம்ம தொடங்குவோம். நம்ம எட்டாவது அத்தியாயத்தை முடிச்சிட்டோம். இப்போ ஒன்பதாவது அத்தியாயத்திலிருந்து பகவத் கீதையை தொடங்குவோம்.
ஸ்ரீ பகவான் உபாச, தி பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் கிருஷ்ணா இஸ் ஸ்பீக்கிங். ஸ்ரீ பகவான் ஹஸ் செவரல் டைம்ஸ் டிஸ்கிரைப் வாட் திஸ் வேர்ட் பகவான் மீன்ஸ்.
ஸ்ரீ பகவான் உபாச, பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பேசுறார். ஸ்ரீ பகவான், பலமுறை இந்த பகவான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றத நான் விளக்கியிருக்கேன்.
பக மீன்ஸ் அபுலன் அண்ட் வான் மீன்ஸ் பகவான்.
பக அப்படின்னா ஐஸ்வர்யங்கள், வான் அப்படின்னா உடையவர். பகவான்,
தேர் இஸ் எவ்ரிதிங் ஹேஸ் டெபினிஷன். சோ இன் தி வேதிக் ஸ்கிரிப்ட் ஐ வில் ஃபைண்ட் தி டெபினிஷன் ஆஃப் காட். வி ஹேவ் காட் சம் கன்செப்ஷன் of God, but in the Vedic literature you will find definite description. What do you mean by God?
எல்லாவற்றிற்குமே வரையறை இருக்கு. இந்த வேத இலக்கியங்கள்ல கடவுளுக்கான வரையறையும் நீங்க பார்க்கலாம். எனக்கு கடவுளை பற்றின ஒரு சில கருத்துக்கள் இருக்கு, ஆனா வேத இலக்கியங்கள்ல சரியான கடவுளை பற்றின விளக்கங்கள் நீங்க பார்க்கலாம். கடவுள் அப்படின்னா என்ன?
That, what we mean by God is described in one word, Sri Bhagavan. Bhagavan. Bhaga means opulent and Van means one who possesses.
இப்போ கடவுள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது அது ஒரு வார்த்தையில விளக்கப்படுது. பகவான், பக அப்படின்னா ஐஸ்வர்யம், வான் அப்படின்னா அதை உடையவர்.
So what are the opulent? The opulence is that reaches wealth and strength and influence and beauty, education, knowledge and renunciation. These are opulence. Therefore, Vedic literature says...
Sorry, and the aishwaryangal enna? Aishwaryangal nradu selvam, balam, selvaku, alagu, kalvi, arivu, மற்றும் துறவு, இதெல்லாம் ஐஸ்வர்யங்கள். அதனாலதான் வேதங்கள் என்ன
சொல்லுதுன்னா, சமக்ரஸ் பீஜஸ் ஜசசஸ்ய ஜான வைராகய பக இது சரங்கனா பக. தீஸ் ஆர் ஆப்புலன்ஸ். ஐஸ்வர்ய மீன்ஸ் ஆப்புலன்ஸ் அண்ட் ஐஸ்வர்ஜஸ் சமக்ரஸ் பீஜஸ் பீஜஸ் மீன்ஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட்
இவைகள் எல்லாம் ஐஸ்வர்யங்கள். ஐஸ்வர்யம் அப்படின்னா செல்வங்கள், வீரியம் அப்படின்னா பலம், யசஷா அப்படின்னா புகழ்.
பியூட்டி அண்ட் ஜானம், ஜானம் மீன்ஸ் நாலேஜ்.
அடுத்து ஸ்ரீயா, ஸ்ரீயா அப்படின்னா அழகு, ஞானம், ஞானம் அப்படின்னா அறிவு.
அண்ட் வைராகம் these six opulences when you find presented in a personality in full, he is God.
மேலும் துறவு, வைராக்கியம் அப்படின்னா துறவு. இந்த ஆறு ஐஸ்வர்யங்களும் எந்த ஒரு நபருக்குள்ள முழுமையா இருக்கோ அவர் தான் கடவுள்.
That is the description of God.
இதுதான் கடவுளுக்கான விளக்கம்.
You have many rich men here in your New York city, but nobody can claim that he is the richest of all. He has got all the riches of the world. Nobody can claim.
இந்த நியூயார்க் நகரத்துல நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க. ஆனா யாருமே, நான் தான் எல்லாத்தை விட மிகப்பெரிய செல்வந்தன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் என்னுடையதான்னு உரிமை கொண்டாட முடியாது.
But if you find somebody who claims that all the riches of the world or the universe belongs to me, he is God. Just like Krishna claims in the Bhagavad Gita, I will find.
ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் என்னுடையதன் யாரோ ஒருத்தர் உரிமை கொண்டாடுறாரோ அவர்தான் கடவுள். உதாரணத்துக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றத நீங்க பார்க்கலாம்.
முக்தாரம் ஜகதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் ஸ்ரீதாஸ் சர்வபூதானாம் ஞாத்தாமாம் சாந்தி மிச்சதி. The Lord says that I am the enjoyer. I am the enjoyer of all kinds of activities.
பகவான் சொல்றார், நானே அனுபவிப்பாளன், எல்லா வகையான செயல்களின் அனுபவிப்பாளன் நானே.
He is a benefactor of all kinds of activities.
எல்லா வகையான செயல்களின் பலன்களை அனுபவிப்பவர் அவரே.
போக்தாரம் ஜங்குதவசாம் சர்வலோக மகேஸ்வரம் I am the proprietor of all planets. Loka means planet.
எல்லா லோகங்களுக்கும் நானே உரிமையாளன். லோகா அப்படின்னா கிரகங்கள்.
We are proprietor of certain extent of land here and we are very much proud. But God says that I am the proprietor of all the planets.
இங்க ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள நிலத்துக்கு உரிமையாளர் இருக்கிற நம்ம ரொம்ப கர்வம் கொள்றோம். ஆனா இங்க பகவான் சொல்றார், சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகங்களுக்கும் நானே உரிமையாளர். மேலும் சுகிருதம் சர்வபூதானாம், அவரே எல்லா உயிர்வாளிகளின் நண்பன்.
ஸ்ரீதம் சர்வபூதானாம் கேட்டா மாம் சாந்தி நிச்சதி. When a person understands that God is the proprietor of everything, God is a friend of everyone, God is the enjoyer of everything, by knowing these three things, one becomes very peaceful.
கடவுளே அனைத்திற்கும் உரிமையாளர், கடவுளே எல்லாருடைய நண்பர், கடவுளே அனைத்தையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படின்ற இந்த மூன்று உண்மைகளை எப்ப ஒருத்தர் புரிந்து கொள்றாரோ அவர் மிகவும் அமைதியானவராகிறார்.
That is the peace formula.
அதுதான் அமைதிக்கான சூத்திரம்.
You cannot become in peace so long you think that I am the proprietor. You are not actually the proprietor.
நானே உரிமையாளர் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால அமைதியான நிலைக்கு வர முடியாது. உண்மையிலேயே நீங்க உரிமையாளர் அல்ல.
You cannot claim proprietorship just like take for example this land of America. Say 400 years before the Red Americans and Red Indians, they are the proprietors.
நீங்க யாருமே உரிமை கொண்டாட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த அமெரிக்கான்ற நிலத்தையே எடுத்துக்கோங்க. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி சிகப்பு இந்தியர்கள் தான் இதுக்கு உரிமையாளர்களா இருந்தாங்க.
Now you are the proprietor.
இப்பொழுது நீங்க உரிமையாளர்களா இருக்கீங்க.
Now, after say 400 years, 1000 years, somebody will come, they will become proprietor. So actually, we are not proprietor. The land is there, we come here and we claim falsely that I am proprietor.
அடுத்து ஒரு 400 வருஷம் அல்லது 1000 வருஷம் கழிச்சு வேற யாராவது வருவாங்க, நாங்க தான் உரிமையாளர்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நம்ம உரிமையாளர்களே அல்ல. அந்த நிலம் இங்க இருந்துட்டு இருக்கு, நம்ம இங்க வர்றோம், பொய்யா நாம தான் உரிமையாளர்னு உரிமை கொண்டாடுறோம்.
This philosophy, as it is stated in the Isopanishad, that Isavasumidam Sarvam, everything belongs to God.
அதனால இந்த தத்துவம் ஈசோபனிஷத்துல ஈசாவாசம் இதம் சர்வம், எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
Everything belongs to God. Nothing belongs to me. Actually, this is the fact.
எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது, எதுவுமே நமக்கு சொந்தமானது இல்ல. உண்மையிலேயே அதுதான் உண்மை.
But under illusion, we are thinking that I am the proprietor.
ஆனா மாயையினால நானே உரிமையாளர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
God is proprietor, therefore he is the richest man.
அதனால கடவுள் தான் உரிமையாளர், அதனால தான் அவர் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கார்.
He is not man, of course, he is God, but he is the richest. If you find somebody, there are many incarnation of God nowadays you find, especially in India, there are dozens of incarnation of God.
அவர் மனிதன் அல்ல, உறுதியா அவர் கடவுள், ஆனா அவர் தான் மிகப்பெரிய செல்வந்தர். இப்போ இங்க நிறைய பேரளவிலான இந்த கடவுள்கள்லாம் இருக்காங்க, குறிப்பா இந்தியாவில் நீங்க நிறைய பார்க்கலாம், அந்த மாதிரி பல டசன் கணக்கில் கடவுள்கள் இருக்காங்க. ஆனா நீங்க தான் எல்லாத்துக்கும் உரிமையாளரான்னு கேட்டீங்கன்னா, ஓ, அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம்.
These are the checks. How you can understand that who is God? God must be the proprietor of everything.
கடவுள் யாருன்றத புரிந்து கொள்றதுக்கு இதுதான் சரிபார்க்கறதுக்கான வழி. கடவுள் அப்படின்னா எல்லாத்துக்கும் உரிமையாளரா இருக்கணும்.
And he must be powerful than anyone.
மேலும் அவர் மற்றவர்களை காட்டிலும் மிக பலமிக்கவரா இருக்கணும்.
When Krishna was present on this earth, nobody could conquer. There is not a single instance that Krishna was defeated.
கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்த போது யாருமே அவரை வெல்ல முடியல. அவர் தோற்கடிக்கப்பட்டதா ஒரு சம்பவம் கூட நடந்தது கிடையாது.
So he belongs to the Kshatriya family. He identifies himself as Kshatriya. The Kshatriyas are meant for giving protection to the weak. So he belonged to the royal family. So there were so many fightings in his, so long he remained on this earth.
அவர் ஒரு சத்திரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தன்னை ஒரு சத்திரியரா அடையாளப்படுத்திக் கொண்டார். சத்திரியர்கள் அப்படின்னா பலவீனமானவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவங்க. அதனால அவர் ராஜவம்சத்திலிருந்து வரதால எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு. ஆனா எந்த சண்டையிலுமே அவர் தோற்கடிக்கப்பட்டதா சரித்திரம் கிடையாது. அதனாலதான் அவர் இருக்கிறதுல மிகவும் பலமிக்கவர்.
And so far his opulence is concerned, from Bhagavatam we find that he married 16,108 wives.
அவருடைய ஐஸ்வர்யங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா பாகவதத்துல அவர் 16,108 ராணியர்களை திருமணம் செய்து கொண்டதா குறிப்பிட்டிருக்கு.
And every wife had a different palace. These palaces are described. And he expanded himself into 16,108 divisions.
ஒவ்வொரு மனைவியர்களுக்கும் வெவ்வேறு அரண்மனைகளும் இருந்திருக்கு. அதனுடைய அரண்மனைகளை பற்றின விவரங்களும் விளக்கப்பட்டிருக்கு. அவர் 16,108 விரிவாக்கங்களாகவும் அவர் விரிவடைந்திருந்தார்.
These things we have got in the Srimad Bhagavatam, if we believe it is all right. But great acharyas, great scholars of India, they have accepted this fact that Krishna is God.
இந்த விஷயங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. நீங்க இதை நம்பினீங்கன்னா அது சரிதான். ஆனா மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் அறிஞர்கள்லாம் இந்தியாவில் கிருஷ்ணரே கடவுள் என்றத ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அந்த உண்மையை.
பகவத்கீதா was written by Vyasa, spoken by Lord Krishna.
அதனாலதான் பகவான் உவாச்சன்னு இங்க குறிப்பிட்டிருக்கு. வியாசதேவர் இந்த பகவத்கீதை எழுதினார். பேசினது பகவான் கிருஷ்ணர்.
இட் வாஸ் நோட்டட் பை வியாசதேவ் அண்ட் தேர்ஃபார் வியாசதேவ் சேஸ் ஸ்ரீ பகவான் உவாச்சன் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹஸ் சேட் வாட் டஸ் இட் சே.
அதை குறித்து வைத்தது வியாசதேவர். அதை வியாசதேவர் எழுதும் போது பகவான் உவாச்சன் எழுதுறார். பரமபுருஷ பகவான் சொன்னார்னு அர்த்தம். அப்ப அவர் என்ன சொன்னார்?
இதாந்து தே குஜ்ஜதமம் பிரபக்ஷாமி அனசூயவே ஜானம் விஜயானம் சைதம் ஜக்யாத்தா மோக்ஷசே அசுஹா. மை டியர் அர்ஜுன், நவ் ஐ ஷால் ஸ்பீக் டு யூ தி டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் நாலேஜ்.
எனது அருமை அர்ஜுனா, ஞானத்தின் மிக உயர்ந்த பகுதியை உன்னிடத்தில் நான் பேசவிருக்கிறேன்.
இதாந்து தே குஜ்ஜதமம் குஹ்யதமம் மீன்ஸ் மோஸ்ட் கான்பிடென்ஷியல்.
இதம் துதே குஹ்யதமம். குஹ்யதமம் அப்படின்னா மிகவும் ரகசியமானது.
There are different kinds graves of knowledge. But here the Lord says, just I am going to explain what is the most confidential part of knowledge.
ஞானத்தின் பல்வேறு வகைகள் இருக்கு. ஆனா இங்க பகவான் சொல்ற, இப்ப நான் உனக்கு விளக்க இருக்கிறது ஞானத்தின் மிக ரகசியமான பகுதி.
இதந்தே குஹ்யதமம் பிரபக்ஷாமி அனசூயவே. Anasuyave, this very word is used. Anasuyave means who does not envy.
Anasuyave, இதே வார்த்தை இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அனுசூயவே அப்படின்னா பொறாமை இல்லாதவர்.
Does not envy. Just like the Lord says, I am the proprietor of all planets.
இப்போ பகவான் சொல்றார், நானே அனைத்து லோகங்களுக்கும் உரிமையாளன்.
Somebody may say, oh, Krishna is claiming the proprietorship of everything. How is that?
சில பேர் கேட்கலாம், இப்போ எப்படிங்க கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் உரிமையாளர் என்றாரு, எப்படி அது?
Because in the material world, we are always envious.
ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல நம்ம எப்பொழுதுமே பொறாமையோட இருக்கும்.
If somebody is greater than me, I am envious. Oh, he is in that way, yes, so much progress. We are envious.
என்னை விட மேன்மை மிக்கவரா யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா நான் பொறாமை கொண்டேன். ஓ, அவன் ரொம்ப முன்னேறிட்டானே அப்படின்னு நம்ம பொறாமைப்படுறோம்.
This is the disease of material world, envy. So we are envious of God also. When God says that I am the proprietor, we disbelieve.
இந்த பொறாமையானது இந்த பௌதிக உலகத்துக்கான நோய். அதனால நம்ம கடவுள் மேலேயே பொறாமைப்படுறோம். கடவுள் நானே உரிமையாளர் சொல்லும் போது நம்ம அதை நம்புறதில்லை.
So here this very word is used on a suyave. Arjun is hearing from Lord Krishna without any envy.
அதனால அனுசூயவே என்ற அந்த வார்த்தை இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணா கிட்ட இருந்து எந்த பொறாமையும் இல்லாம கேட்டுக்கொண்டிருக்கான்.
He's accepting what does he say. This is the way of understanding.
அவர் என்ன சொல்றார் என்றதை இவன் ஏற்றுக்கொள்றான். அதுதான் புரிந்து கொள்றதுக்கான வழிமுறை.
We cannot understand by our mental speculation what is God. We have to hear and we have to accept.
நம்முடைய மன யோகத்தினால கடவுள்னா என்னன்றதை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம கேட்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும்.
Otherwise there is no way to understand what is God.
அப்படி இல்லைன்னா கடவுள்னா என்னன்றதை புரிந்து கொள்றது வழியே இல்லை.
The God says that because you are not envious, therefore I speak to you about the most confidential part of knowledge.
அதனால பகவான் சொல்றார், நீ என் மீது பொறாமை இல்லாம இருக்கிறதால நான் உன்னிடத்துல ஞானத்தின் மிக ரகசியமான பகுதி பேசவிருக்கேன்றார்.
ஜானம் விஜயான சைதம். விஜயான சைதம் மீன்ஸ் திஸ் நாலேஜ் இஸ் நாட் தியோரிட்டிக்கல் பட் இட் இஸ் சயின்டிபிக்.
ஞான விஜயான சகிதம். விஜயான சகிதம் அப்படின்னா இந்த ஞானம் வெறும் ஏட்டறிவு அல்ல, இது விஞ்ஞான பூர்வமானது.
வாட் எவர் நாலேஜ் வி கெட் ஃப்ரம் பகவத் கீதா, we should not think that is sentimentalism or fanaticism. No.
பகவத் கீதையிலிருந்து நாம பெறக்கூடிய அறிவு எல்லாம் இது ஏதோ மன கிளர்ச்சி அல்லது ஒரு வெறி தன்மை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அப்படி அல்ல அது.
They are all vijnanam, science.
அது எல்லாமே விஜயானம், அறிவியல்.
ஜானம் விஜயான சைதம் ஜத்யாஸ்வா. இசோ become well versed in this confidential part of knowledge, then the result will be moksha se asubha. Asubha, asubha means inauspicious.
Jnana vijnana sagitam yajnatva. Neenga inda jnanathin ragasyamana pagudiyile vandu therchi petravara irundinganna adha piragu adanude vilaivu moksha shaya asubha. அசுபா அப்படின்னா அமங்கலமான.
அவர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் அசுபா, இன்ஆஸ்பிஷியஸ்.
நம்ம வாழ்க்கையோட நிலை இந்த பௌதிக இருப்பு அப்படின்றது அசுபா, அது அமங்கலமானது, எப்பொழுதுமே துக்ககரமானது.
லிபரேட்டட் ஃப்ரம் திஸ் மிசரபிள் லைஃப் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். If you understand this knowledge.
இந்த ஞானத்தை நீ புரிந்து கொண்டா என்றால் இந்த பௌதிக இருப்பு என்ற துக்ககரமான இந்த நிலையிலிருந்து நீ விடுதலை அடைவாய்.
So, let us carefully understand what Lord says to Arjuna about this knowledge. He says,
அதனால அர்ஜுனன் இடத்துல பகவான் இந்த ஞானத்தை பற்றி என்ன சொல்றார் அப்படின்றத ரொம்ப கவனமா நம்ம புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அவர் சொல்றார்,
ராஜவித்யா ராஜகையம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷ அவகமம் தர்மம் சுசுகம் கத்தும் அபயம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் ஆர் திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் விச் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரொபகேட் அஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்.
இப்போ இந்த ஞானத்துக்கான இந்த வழிமுறை அல்லது கிருஷ்ண உணர்வா பிரச்சாரம் செய்யறதுக்காக நாங்க முயற்சிக்கக்கூடிய இந்த செயல்களோட வழிமுறை,
knowledge means the topmost knowledge means Krishna consciousness according to Bhagavad Gita.
பகவத் கீதையின்படி ஞானம் அப்படின்னா மிக உயர்ந்த ஞானம் கிருஷ்ண உணர்வு ஞானம்.
Because in the Bhagavad Gita you will find that a person who is learned, who is in actual in knowledge, his symptoms will be that he has surrendered unto God. That is the symptom of knowledge.
ஏன்னா பகவத் கீதையில நீங்க என்ன பார்க்கலாம்னா, கற்றறிந்த ஒரு நபரோட அறிகுறி அவர் உண்மையிலேயே கடவுள்கிட்ட சரணடைஞ்சவரா இருப்பார். அதுதான் ஞானத்துக்கான அறிகுறி.
So long we go on speculating about God but do not surrender, that is not perfection of knowledge.
கடவுளை பற்றின யோகங்களிலே ஈடுபட்டு கொண்டு ஆனா கடவுள்கிட்ட சரணடையாம நம்ம இருக்கிற வரைக்கும் அது ஞானத்தின் பக்குவ நிலை அல்ல.
பர்ஃபெக்ஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஆஃப்டர் மெனி மெனி பர்த் மென்டல் ஸ்பெகுலேஷன் பிலோசாபிக்கல் ஸ்பெகுலேஷன் வென் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆக்சுவலி காட் இஸ் காட் தென் ஹி சரண்டர்ஸ்.
ஞானத்தின் பக்குவ நிலை என்றது பகுனாம் ஜென்மனாம் அந்தே பல பல பிறவிகளுக்கு பிறகு மன கற்பனைகளால தத்துவ கற்பனைகளால உண்மையிலேயே கடவுள்னா என்னன்றத புரிந்து கொள்றானோ அப்போ அவன் கடவுளிடத்துல
சரணடைறான்.
சரணடையாத வரைக்கும் நம்மால கடவுளை புரிந்து கொள்ள முடியாது.
That knowledge is achieved after many, many births. Not all of a sudden.
அதனால பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானமாம் பிரபத்தியதே. பகவான் சொல்றார், யார் ஒருத்தர் உண்மையான ஞானம் கொண்டவரோ அந்த ஞானம் பல பல பிறவிகளுக்கு அப்புறம் அடையப்படுது, திடீர்னு அடையிறது அல்ல.
Of course, if we accept that God is great, let me surrender, then you can accept in a second. But our present position is to become envier of any great.
உறுதியா கடவுள் மேன்மை மிக்கவர் என்றதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, நான் சரணடையணும்னு சொல்லி நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு வினாடியில கூட நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா தற்போதைய நம்முடைய சூழ்நிலையில எந்த ஒரு மேன்மை மிக்க ஒரு விஷயத்தையும் பொறாமைப்படுறவங்களா தான் இருக்கும் நம்ம.
So we are also envious of God. So why should I surrender unto God?
அதனால நம்ம கடவுள் மீது பொறாமையோட இருக்கோம், ஏன் நான் கடவுள்கிட்ட சரணடையணும், நான்
சுதந்திரமானவன்,
நான் சுதந்திரமா செயல்படுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த நம்பாமையை சரி பண்ணிக் கொள்றதுக்காக நம்ம பல பிறவிகள் காத்திருக்க வேண்டியிருக்கு. பிறகு பகவான் சொல்றார், பல பல பிறவிகளுக்கு அப்புறம் யார் ஒருத்தர் உண்மையிலேயே ஞானத்தில் இருக்கானோ அவன் என்னிடத்துல
சரணடைறான். வாசுதேவ சர்வமீதி மகாத்மா சுதுர்லம். Because after many many births, philosophical research, he can understand God is everything.
எப்படி அவன் அதை காட்டுறான், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்ம சுதுர்லப. ஏன்னா பல பல பிறவிகளுக்கு அப்புறம் தத்துவ ஆய்வுகளுக்கு பிறகு அவனால கடவுள்தான் எல்லான்றத புரிந்து கொள்ள முடியுது. மொத்த பகவத்கீதையும் இந்த விஞ்ஞானத்தை தான் நமக்கு போதிக்குது. கடவுள் தான் எல்லாமே, நாமும் கூட கடவுளுடைய அம்சங்கள்
தான்.
வாசுதேவ சர்வமிதி, யார் ஒருத்தர் அந்த வாசுதேவரை கடவுள் அல்லது ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்றாரோ, ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னா அவர் தான் கடவுள். கடவுளுக்கான ஒரு பக்குவமான பெயர் இருக்கு அப்படின்னா அதுதான் ஸ்ரீகிருஷ்ணா.
ஏன் தயோரக்கம் இது கிருஷ்ணா பரபிரம்ம இது அபிதீய கிருஷி கிருஷி மீன்ஸ் கல்டிவேஷன் அண்ட் கிருஷி மீன்ஸ் வெரி கிரேட் கிருஷ்ணா.
கிருஷி அப்படின்னா வளர்த்தல், கிருஷி அப்படின்னா மிகப்பெரிய கிறிஸ்தாது.
கிருஷ்ணா ஆர் கிறிஸ் மீன்ஸ் ஹூ ரிபீட்டட் ரிபிட்டேஷன் ஆஃப் பர்த் ரிபிட்டேஷன் ஆஃப் பர்த்.
கிருஷ்ணா அல்லது கிருஷ் அப்படின்னா திரும்ப திரும்ப பிறத்தல்.
சோ கிருஷி ரிபிட்டேஷன் ஆஃப் பர்த் நோ மீன்ஸ் ஒன் ஹூ செக் ஹி இஸ் கிருஷ்ணா.
நா அப்படின்னா நிறுத்தக்கூடியவர், அவர் தான் கிருஷ்ணர்.
ரிபிட்டேஷன் ஆஃப் பர்த் ஒன் ஹூ செக் ஹி இஸ் கிருஷ்ணா.
திரும்ப திரும்ப பிறக்கிறத நிறுத்தக்கூடியவர் கிருஷ்ணர்.
தேர்ஃபோர் அவர் ரிபிட்டேஷன் ஆஃப் பர்த் கேன் பி செக் ஒன்லி பை காட் அதர்வைஸ் நாட் பர்.
அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம பிறந்துட்டு இருக்கிறத கடவுளால மட்டுமே நிறுத்த முடியும். அப்படி இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை.
Nobody can stop his repetition of birth and death without having the causeless mercy of God.
கடவுளுடைய காரணமற்ற கருணை இல்லாம யாராலும் திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த பிறப்பை நிறுத்த முடியாது.
So, therefore,
அதனாலதான் இந்த கிருஷ்ணா என்ற நாமமானது கடவுளுடைய விஞ்ஞான பூர்வமான பெயர். அடுத்து வாசுதேவா, கிருஷ்ணருடைய இன்னொரு பெயர் வாசுதேவா. வாசுதேவா அப்படின்னா எங்கும் வியாபித்திருப்பவர்.
வாசுதேவ சர்வம் இது மகாத்மா சுல்ல after many many birth, if one comes to this understanding that Vasudeva, the supreme personality of Godhead, is everything, that is his perfection of life.
Vasudeva sarvamiti sa mahatma sudurlaba, pala pala piravigalukku appuram Vasudevar dhaan paramapurusha bhagavan dhaan ellame abindra andha puridhalukku varumbodhu adhu dhaan pakkuvamana arivu.
That is his perfection of life, and at that time he surrendered. மகாத்மா
அதுதான் பக்குவமான அறிவு. அந்த சமயத்தில் அவன் சரணடைறான். ச மகாத்மா சுதுர்லப
சார்ட் ஆஃப் கிரேட் சோல் மகாத்மா. மகாத்மா மீன்ஸ் கிரேட் சோல். பராசி ஆஃப் ஹார்ட் மகாத்மா தி வேர்ல்ட் இந்தியன் வேர்ல்ட்.
அந்த வகையான மகாத்மாக்கள், மகாத்மா அப்படின்னா மிகப்பெரிய நபர்கள், மிகச்சிறந்த நபர்கள். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மகாத்மான்ற இந்த இந்திய வார்த்தை. அது
மகாத்மா இஸ் தி டெசிக்னேஷன் ஆஃப் எ பர்சன் ஹூ இஸ் எ சரண்டர் சோல் டு தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஹி இஸ் கால்ட் மகாத்மா.
மகாத்மான்றது பரமபுருஷ பகவான் இடத்துல சரணடைந்த ஆத்மாவோட அடையாளம். அவர்தான் மகாத்மான்னு அழைக்கப்படுறார்.
இஸ் நாட் மகாத்மா மீன்ஸ் கிரேட் எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஹார்ட். So one who becomes a devotee of the Lord, automatically he becomes expanded.
Mahatma அப்படினா மிக பெரிய, அவர் விரிவடைறார், விரிவடைந்தவர் ஆகிறார். அதனால பகவானுடைய பக்தரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தானாகவே விரிவடைந்து கொள்றார்.
Therefore Mahatma means one whose heart is expanded.
அதனாலதான் மகாத்மா அப்படின்னா யாருடைய இதயம் விரிவடைகிறதோ அவர்.
Here Krishna says that Rajavidya, the knowledge which I am just trying to impart This is Rajavidya, the king of our knowledge.
Krishna சொல்றார் ராஜவித்யா இப்ப நான் உனக்கு கொடுக்கவிருக்க கூடிய இந்த ஞானமானது அறிவின் அரசன் ராஜவித்யா ராஜா அப்படின்னா ராஜாவை குறிக்குது வித்யா அப்படின்னா அறிவை குறிக்குது எப்படி நம்முடைய சாதாரண சராசரி வாழ்க்கையில ஒரு சிலர் ராஜாவா இருக்காங்க ஒரு சிலர் சாதாரணமானவர்களா இருக்காங்க அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஞானமானது அறிவின் அரசன் மிக உயர்ந்த ஞானமா போற்றப்படுது
ராஜவித்யா ராஜகுயம் ராஜகுயம் மீன்ஸ் வெரி கான்பிடன்ட் அண்ட் பவித்ரம் பவித்ரம் மீன்ஸ் வெரி பியூர் இதம் திஸ் நாலேஜ் அண்ட் உத்தமம் உத்தமம் மீன்ஸ் விச் இஸ் டிரான்சென்டென்ட்
ராஜவித்யா ராஜகுஹ்யம் குஹ்யம் அப்படின்னா மிகவும் ரகசியமானது மேலும் பவித்ரம் பவித்ரம் அப்படின்னா தூய்மையானது இதம் இந்த ஞானம் மற்றும் உத்தமம் உத்தமம் அப்படின்னா உன்னதமானது
உத் மீன்ஸ் அ ட்ரான்ஸ் அண்ட் தமா மீன்ஸ் டார்க்னஸ் சோ உத்தமா மீன்ஸ் தி நாலேஜ் விச் இஸ் பியாண்ட் திஸ் மெட்டீரியல் டார்க்னஸ்
உத் அப்படின்னா உன்னத தமா அப்படின்னா இருள் உத்தமம் அப்படின்னா இந்த பௌதிக இருளுக்கு அப்பாற்பட்டது
திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் கால்ட் டார்க்னஸ் அண்ட் when the knowledge surpasses this material world, a material knowledge, that is really called Uttama.
இந்த பௌதிக உலகம் இருண்ட உலகமா கருதப்படுது எந்த ஒரு ஞானம் இந்த பௌதிக உலகத்தை கடக்கிறதுக்கு உதவி செய்தோ அந்த அறிவு உத்தமமான ஞானம்னு சொல்லப்படுது
உத்கதா தமா ஜஸ்மா from which the darkness has been separated. Light.
இருள்ல இருந்து அது பிரிக்கப்படுது வெளிச்சம் அதாவது ஞான ஒளி
உத்தமம் பிரத்யக்ஷம் அவகமம் பிரத்யக்ஷம் அவகமம் மீன்ஸ் இஃப் யூ ஃபாலோ திஸ் பாத் தென் யூ வில் பர்சனலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஃபார் யூ ஆர் அட்வான்சிங் ஹவு ஃபார் யூ ஹேவ் பிகம் ஆன் தி பாத் ஆஃப் பர்ஃபெக்ஷன்
அதனால உத்தமம் பிரத்யக்ஷாவாகமம் பிரத்யக்ஷாவாகமம் அப்படின்னா நீங்க இந்த பாதையை பின்பற்றும் போது நீங்களாகவே எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்றத புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு தூரம் இந்த பக்குவத்துக்கான பாதையில நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றத நீங்களாகவே புரிந்து கொள்ளுவீங்க
Nobody is required to certify that you have advanced so much. You'll understand yourself. பிரத்யக்ஷம் அவகமம் தர்மம் தர்மம் மீன்ஸ்
நீங்க இவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்றதுக்கு யாரும் சான்றிதழ் கொடுக்க வேண்டியதல்ல நீங்களாகவே புரிந்து கொள்ளுவீங்க பிரத்யக்ஷா அவகமம் தர்மியம் தர்மியம் அப்படின்னா மத கோட்பாடுகள்
பிரத்யக்ஷம் அவகமம் தர்மம் சுசுகம் சுசுகம் மீன்ஸ் தட் இட் இஸ் வெரி ஹாப்பி டு எக்ஸிக்யூட் வெரி ஹாப்பி டு எக்ஸிக்யூட் சுசுகம் கொத்தும் அப்பம் அண்ட் இஃப் யூ பர்ஃபார்ம் இட் வில் ஹேவ் நெவர் எனி ரிலாக்ஸ் இட் இஸ் பர்மனன்ட்
பிரத்யக்ஷா பகமம் தர்மம் சுசூக்கம் கருத்தம் அவ்யம் சுசூக்கம் அப்படின்னா மிகவும் மகிழ்ச்சியா செயல்படுத்தக்கூடியது அவ்யம் இதை நீங்க செயல்படுத்துறீங்கன்னா அதுல அழிவு எதுவும் இருக்காது அது நிரந்தரமானது
We do many things which has no permanent effect. Which has no problem. Suppose we work in this material world for some perfection of education or perfection of business. We get amount, vast amount of money. But that is not abhayam. That is not eternal.
பல விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம செய்யறோம் அது எல்லாமே நிரந்தரமானது அல்ல இப்போ நம்ம பௌதிக உலகத்துல பக்குவத்துக்கான ஒரு கல்வியை கற்றுக்கொள்றோம் அல்லது ஒரு வியாபாரத்தை செய்யறோம் அதுல நிறைய நம்ம பணம் சம்பாதிக்கலாம் நிறைய சேமித்து வைக்கலாம் ஆனா அது அவ்யயம் அல்ல அது நிரந்தரமானது அல்ல
As soon as your body is finished everything is finished. Your education finished, your MA degree finished, your bank balance finished, and everything, your family finished, everything. Now again begin life.
உங்களுடைய இந்த உடல் முடிஞ்ச உடனே எல்லாமே முடிஞ்சு போயிடும். உங்களுடைய கல்வி முடிஞ்சு போயிடும், உங்களுடைய எம்ஏ பட்டம் முடிஞ்சு போயிடும், உங்களுடைய வங்கியில் இருக்கிற இருப்பெல்லாம் முடிஞ்சு போயிடும், எல்லாமே உங்க குடும்பம் முடிஞ்சு போயிடும், எல்லாமே முடிஞ்சு போயிடும். மறுபடியும் நீங்க வாழ்க்கையை தொடங்கணும். அதனாலதான் இந்த பௌதிக உலகத்துல எதையெல்லாம் நீங்க செய்தாலும் அது அவ்யயம் அல்ல, அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது.
This knowledge is not like that. If salpam api asya dharmasya trayate mahatobha, the Krishna consciousness knowledge is so perfect that even if you do 1%, 2% execute, then it can help you protection from the greatest danger.
அதனால இந்த ஞானம் அப்படிப்பட்டதல்ல. சொல்பம் அபியாச தர்மஸ்ய திராயத்தை மகத்தோபயாத். இந்த கிருஷ்ண உணர்வு ஞானமானது எந்த அளவுக்கு பக்குவமானதுன்னா, நீங்க 1%, 2% மட்டுமே செய்திருந்தாலும் கூட உங்களை மிகப்பெரிய அபாயத்திலிருந்து பாதுகாக்கும்.
சொல்பம் அபியாச தர்மம். And besides that, suppose in this life I perform work in Krishna consciousness, say 25%, I am not perfect, my next life will begin from 26%.
சொல்பம் அபியாச தர்மஸ்ய. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வாழ்க்கையில நான் கிருஷ்ண உணர்வு செயல ஈடுபட்டிருக்கேன், 25% செய்திருக்கேன், நான் பக்குவம் அடையல. ஆனா என்னுடைய அடுத்த வாழ்க்கையில மறுபடியும் நான் 26%ல இருந்து நான் தொடங்குவேன்.
So much what I have acquired in this life, that is not lost.
இந்த வாழ்க்கையில நான் என்ன சேர்த்து வச்சனோ அது இழந்து போக போறதில்லை.
These are the formulas we get from authoritative scripture. But material achievement, that is due because it is pertaining to this body, the designation. Therefore, it finishes with the finish of this designation.
இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்கள்ல இருந்து நாம பெறக்கூடிய சூத்திரங்கள். ஆனா பௌதிகமா நாம் அடையக்கூடியதெல்லாம், ஏன்னா அது இந்த உடலோட தொடர்புடையதா இருக்கிறதால, இந்த அடையாளங்கள் முடிஞ்ச உடனே அந்த எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போயிடுது.
These are all designations. This body, I'm thinking, I'm American, I'm thinking, I'm Indian. These are all our designations.
இது எல்லாமே நம்முடைய உபாதைகள் தான். இந்த உடல் நான் அமெரிக்கன் நினைக்கிறேன், நான் இந்தியன் நினைக்கிறேன், ஆனா இதெல்லாம் நம்முடைய உபாதைகள் தான்.
So, designation is finished and there is no certainty what sort of body I am going to have in my next life.
இப்ப இந்த உபாதைகள்லாம் முடிஞ்சு போயிடுதுன்னா, அடுத்த வாழ்க்கையில எனக்கு என்ன மாதிரியான உடல் கிடைக்க போகுதுன்றதுக்கும் ஒரு உத்தரவாதம் கிடையாது.
Any material acquisition, that is not permanent.
அதனாலதான் பௌதிகமானது எதுவா இருந்தாலும், என்னதான் நம்ம சேர்த்து வச்சாலும் அது நிரந்தரமானது அல்ல.
பட் திஸ் நாலேஜ், திஸ் டிவோஷனல் சர்வீஸ் ஆஃப் தி லார்ட் டு ஆக்ட் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ் பர்மனன்ட். வாட் எவர் யூ டூ, இஃப் யூ கேன் டூ இட் பர்ஃபெக்ட்லி, திஸ் இன் திஸ் வெரி லைஃப் யூ கெட் என்ட்ரன்ஸ் இன் டு தி கிங்டம் ஆஃப் காட்.
ஆனா இந்த ஞானமானது, பகவானுக்கான பக்தி தொண்டானது, கிருஷ்ண உணர்வுல செயல்படுறது நிரந்தரமானது. நீங்க என்ன செய்தாலும் இப்ப உங்களால பக்குவமா செயல்படுத்த முடியுது இந்த வாழ்க்கையிலேயே அப்படின்னா, கடவுளுடைய ராஜாங்கத்தில் நுழையறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருது.
பட் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேக் இட் பர்ஃபெக்ஷன், இட் ஸ்டில் வாட் எவர் யூ டூ தட் வில் கோ பிகாஸ் யூ ஆர் ஸ்பிரிட் சோல்.
ஆனா அதை நீங்க பக்குவமா செயல்படுத்தலைன்னாலும், நீங்க என்ன செய்திருந்தாலும் அது உங்க கூடவே போகுது. ஏன்னா நீங்க ஆத்மா.
So your spiritual activities will be with you. And because the matter, material body will remain in this material world. Therefore, any work, any assessment this material body will remain in this material body. This is the formula.
அதனால உங்களுடைய ஆன்மீக செயல்கள் எல்லாமே உங்க கூடவே போகும். ஆனா இந்த ஜட உலகத்துல, இந்த ஜட உடல்ல நீங்க என்னதான் செய்தாலும் அது இந்த ஜட உடலோட தொடர்புடையதா இருக்கிறதால நீங்க அடைந்த எல்லாமே இந்த ஜட உடலோட இந்த ஜட உலகத்திலேயே நின்று போயிடும். இதுதான் சூத்திரம்.
Described here as the king of knowledge and a very confidential and transcendental and very happily done. Happily done.
அதனால கிருஷ்ணர் இந்த இங்க கொடுத்திருக்கூடிய இந்த சூத்திரத்தை விளக்கப்படவிருக்கார். இது வந்து அறிவின் அரசன். இது மிகவும் ரகசியமானது, உன்னதமானது, மிக மகிழ்ச்சியா செயல்படுத்தக்கூடியது.
To act in Krishna consciousness with devotional service, you can understand it, how happily it is done. Now, take for example what we are doing here. We are singing, we are dancing, we are taking nice prasadam offered to Krishna and chanting and discussing Bhagavad Gita, philosophy, these are the process.
இப்போ இந்த கிருஷ்ண உணர்வுல செயல்படுறது, இந்த பக்தி தொண்டுன்றது எவ்வளவு மகிழ்ச்சியா செயல்படுத்தக்கூடியதுன்றத உங்களால புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நீங்க இங்க நாங்க என்ன செய்துட்டு இருக்கோம்ன்றத பாருங்க. நாங்க பாடுறோம், நடனம் ஆடுறோம், நல்ல பிரசாதம் சாப்பிடுறோம், கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, நல்ல ஜபம் செய்யறோம், பகவத்கீதை தத்துவத்தை விவாதிக்கிறோம். இதெல்லாம் தான் எங்களுடைய வழிமுறை.
Stringent rules and regulations or gymnastic or breathing control, so many things that as they are described and performed by many different sections.
கடுமையான சட்ட திட்டங்கள், உடற்பயிற்சிகள், சுவாச கட்டுப்பாடு, இது மாதிரி பல விஷயங்களுக்காகலாம் நாங்க இங்க இல்ல. இதெல்லாம் இங்க பல பிரிவினரால விளக்கப்பட்டு அதை செயல்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க.
It is very easy and happily done.
ஆனா இங்க இது ரொம்ப சுலபம், ரொம்ப மகிழ்ச்சியா செயல்படுத்தக்கூடியது.
Everyone wants to dance, everyone wants to sing, everyone wants to eat. Through these formula, dancing, singing and eating Krishna prasad and hearing philosophical discussion, transcendental topic from Bhagavad Gita. So, don't you think it is very happy to sukham?
எல்லாருமே நடனமாட விரும்புறாங்க, எல்லாருமே பாடுறதுக்கு விரும்புறாங்க, எல்லாருமே சாப்பிடறதுக்கு விரும்புறாங்க. இந்த சூத்திரத்தின் மூலமா பாடுறது, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுறது, பகவத்கீதையிலிருந்து உன்னதமான விஷயங்களை, தத்துவபூர்வமான விஷயங்களை விவாதிக்கிறது, இதெல்லாம் மகிழ்ச்சியானதா நீங்க நினைக்கலையா? சுசுக்கம் இதெல்லாம்.
And whatever you acquire, it is permanent. Whatever knowledge you acquire, that is permanent. That is not going to be finished, it will be finished of your body. It is such a nice thing.
நீங்க எதெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்களோ, என்னெல்லாம் அறிவை நீங்க வளர்த்துக் கொள்றீங்களோ, அதெல்லாமே நிரந்தரமானது. அது இந்த உடல் முடிஞ்ச உடனே அதெல்லாம் முடிஞ்சு போயிட போறது கிடையாது. இது அவ்வளவு அருமையான விஷயம்.
So, we are trying to impart this philosophy in your country.
அதனால இந்த தத்துவத்தை உங்களுடைய நாட்டுக்கு கொடுத்து உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம்.
As Lord Krishna says, it is very nice thing. Susukham, kattum abban, and vijnanam. Vijnanam means it is scientific.
பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இது ரொம்ப அருமையான விஷயம். சுசுக்கம் கர்த்தம் அவ்யயம், மேலும் இது விஜயானம், இது விஞ்ஞான பூர்வமானது.
It is not a sentiment or fanaticism. It is science.
இது மனக்கிளர்ச்சியோ அல்லது வெறித்தனமோ அல்ல, இது விஞ்ஞான பூர்வமானது.
To try to understand this philosophy of Krishna consciousness from Bhagavad Gita and help yourself, help your countrymen, help the world.
அதனால பகவத்கீதையிலிருந்து இந்த கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு நீங்க உதவி செய்து கொள்ளுங்க. உங்களுடைய நாட்டுக்காரர்களுக்கு, உலகத்துக்கு நீங்க உதவி பண்ணுங்க. அதன் பிறகு அமைதி இருக்கும், வளம் இருக்கும்.
தேங்க்யூ வெரி மச்.
மிக்க நன்றி.